தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ரு அபாச்சந்த் பக்தி வேதான் சுவாமி பிரபாத், அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். பொருளுரை: ஆன்மீக உணர்வு பாதை சந்தேகமின்றி கடினமானதாகும். எனவே தன்னிடமிருந்து தொடங்கி வரும் சீட பரம்பரையை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு பகவான் நம்மை அறிவுறுத்துகிறார். சீட பரம்பரையின் கொள்கையை பின்பற்றாத எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக முடியாது. பகவானே மூல குருவாவார். சீட பரம்பரையில் உள்ளவர் பகவானின் செய்தியை உள்ளது உள்ளபடி தனது சீடனுக்கு கொடுக்க இயலும். சில அறிவற்ற போலிகள் தமது சொந்த முறைகளை உண்டாக்குகின்றனர். ஆனால் எவரும் அதன் மூலம் ஆன்மீகத்தை உணர முடியாது. பாகவதம் சொல்கிறது, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மத்தின் பாதை பகவானால் நேரடியாக பிரகடனப்படுத்தப்படுவதாகும். எனவே மனக்கற்பனைகளோ வரட்டு விவாதங்களோ ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வர உதவாது. ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அத்தகு ஆன்மீக குருவை பூரண சரணாகதியுடன் ஏற்று பொய் கௌரவங்களை நீக்கி கீழ்நிலை சேவகனாக அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்குரிய ரகசியமாகும். கேள்வி கேட்பதும் பணிவுடன் இருப்பதும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு நல்லுதவியாக அமையும். பணிவும் தொண்டும் இல்லாவிடில் ஆன்மீக குருவிடம் கேட்கப்படும் கேள்விகள் எவ்வித பலனையும் தராது. ஒருவன் ஆன்மீக குருவின் சோதனைகளில் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். சீடனிடம் நேர்மையான ஆவலை காணும் ஆன்மீக குரு அவனை நேர்மையான ஆன்மீக ஞானத்தினால் தானாகவே ஆசீர்வதிக்கின்றார். இப்பதத்தில் குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் குதர்க்கமாக கேள்வி கேட்பதும் கண்டிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கத்துடன் கேட்பது என்பது மட்டுமின்றி தனது தொண்டு, பணிவு, கேள்விகள் ஆகியவற்றின் மூலம் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும். நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீடனிடம் மிகவும் அன்புடையவராவார். எனவே மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயாராக இருக்கும்போது ஞானத்தின் பரிமாற்றமும் கேள்விகளும் பக்குவமடைகின்றன. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினஹ. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். பகவான் கிருஷ்ணர் நம்ம எல்லாரும் எப்படி இந்த கிருஷ்ண பக்தியில ஆன்மீக பாதையில முன்னேறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான நடைமுறை செயல், நம்ம செய்ய வேண்டிய செயலை இங்க இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறார். அர்ஜுனன் கிட்ட சொல்றார், நீ ஒரு ஆன்மீக குருவை அணுகணும். ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அற்புதமா இந்த பொருளுரை ஆரம்பிக்கிறார். ஆன்மீக குரு, இந்த ஆன்மீக உணர்வு பாதை அப்படிங்கிறது சந்தேகமின்றி கடினமானது. பகவானை உணர்றது, ஆன்மீகத்துல முன்னேறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான பாதை கிடையாது. அது சந்தேகமின்றி கடினமானதாகும். அதே சமயத்துல யார் ஒருத்தர் முறையான குரு சீட பரம்பரையின் மூலமா வரக்கூடிய ஆச்சாரியரை அணுகிறாரோ அப்ப அந்த பாதையானது ஒருத்தனுக்கு எளிதாக அமையும். ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள், ஆன்மீக குருமார்கள் அவங்க எல்லாரும் இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கான பாதையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த உலகம், இந்த ஜட உலகம், நம்மளுடைய ஜட வாழ்க்கை, இது வந்து ஒரு பெரிய கடலை போன்றது. இந்த கடல், கடலினுடைய ஒரு கரையில நம்ம இருக்கோம், மறுகரைக்கு போகணும். அந்த கடல் ரொம்ப பெருசா இருக்கு. அதை நம்ம நீந்தி கடக்கணும்னு நினைச்சோம்னா கடக்க முடியாது. ஆனா யாரெல்லாம் முக்குந்தன் பகவான் கிருஷ்ணர் அவருடைய தாமரை திருவடிகளில் சரணடைஞ்சிருக்காங்களோ அந்த ஆச்சாரியர்கள் உயர்ந்த பக்தர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்கள உதவியா வச்சுட்டு அவங்க அவங்க வந்து ஒரு படகை உபயோகப்படுத்தி இந்த கடலை கடந்து போறாங்க. அந்த படகு என்னன்னா பகவான் கிருஷ்ணர் முக்குந்தனுடைய தாமரை திருவடிகள். எப்போ ஒருத்தன் பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளில் சரணடைஞ்சிடறானோ அந்த க்ஷணமே என்ன ஆகுதுன்னா அந்த பெரிய கடல் இருக்குல்ல, அளவிட முடியாத அளவு இருக்கக்கூடிய கடலானது ஒரு கன்றுக்குட்டியின் குழம்பின தங்கின நீர் போல ஆயிடும். அந்த அளவுக்கு சின்னதாயிடும். சம்சார சாகரம் ஜட வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமானது. பல நேரங்களில் இந்த ஜட வாழ்க்கை கடலுக்கு ஒப்பிடப்படுது. ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கடையை தாண்டி அடுத்த கரைக்கு போறது தான். அப்படின்னா ஒரு கடலை கடந்து போகணும் அப்படிங்கிறது சந்தேகமின்றி கடினமானது. அதைதான் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில முதல் வரியில சொல்றார், சந்தேகமின்றி ஒரு கடலை கடந்து போறதுங்கிறது கடினமானதே. ஆனா எப்போ ஒரு ஆச்சாரியர்கள் நம்ம தஞ்சம் அடைகிறோமோ, எப்போ ஒரு குரு கிட்ட நம்ம சரணடைகிறோமோ, அந்த குரு அவர் கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால அவர் இந்த சம்சார சாகரத்தை ரொம்ப எளிதா கடந்து விட்டார். குரு கிருஷ்ணர் கிட்ட பூர்ணமா சரணடைஞ்சவர், அதனால அவருக்கு இந்த ஜட உலகமானது ஒரு கன்றுக்குட்டியின் குழம்பில தங்குன நீர் போல ஆயிடுச்சு. அதனால அவர் அந்த கரைக்கு போயிட்டார். கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள் படகுக்கும் ஒப்பிடப்படும், படகு மாதிரி உபயோகப்படுத்தி அவர் அப்படி எகிரி குளிச்சிட்டார். ரொம்ப எளிமையா தாண்டிடலாம். அந்த கடலானது ரொம்ப சின்னதாயிட்டதுனால அந்த படகு நமக்கும் இருக்கு, நம்ம அந்த படகுல ஏறிக்கலாம். அதுக்கு அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. அதனால எப்ப நம்ம அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரை மூலமா வரக்கூடிய ஒரு குருவை அணுகிறோமோ அப்ப இந்த ஜட வாழ்க்கை கடந்து போறது, ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளார் நுழையிறது அப்படிங்கிறது எளிமையாக்கப்படும். அதனால அதுவும் வந்து ஒரே நாள்ல நடந்துடும், நான் எதுவுமே செய்ய தேவையில்லை, குரு வருவார் கை மேல கையை வைப்பார், நான் உடனே வைகுண்டம் போயிடுவேன்னு நினைச்சிடக்கூடாது. அதுவும் முட்டாள்தனம், அதையும் நம்ம வந்து கவனமா வச்சுக்கணும். இருந்தால் அதாவது நம்ம எப்ப குருவை பின்பற்றுமோ அப்ப நம்மளால அதை கடக்க முடியும். எப்ப நம்ம பகவான் கிருஷ்ணர் கிட்ட முழுமையா சரணடைகிறோமோ, குருவினுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு எப்ப நம்ம முழுமையா சரணடைகிறோமோ அப்ப அந்த சம்சார கடல் ஒரு சின்ன கன்றுக்குட்டியினுடைய குழம்புல தங்கின நீரை போல ஆயிடும், நமக்கும் ஆயிடும். ஆனா அந்த முழுமையா சரணடைகிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு குரு வழிவகு கொடுக்கிறார். குரு கிட்ட நம்ம சரணடையாத பட்சத்துல நம்ம ஆன்மீகத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனாலதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இங்க வலியுறுத்துற, ஒருத்தன் குரு கிட்ட சரணடையணும். இன்னும் சொல்ல போனா பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை மொத்தத்தையுமே அர்ஜுனன் தன்னிடம் சரணடைந்த பின்னாடிதான் சொல்ல ஆரம்பிச்சார். அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொன்ன, கார்பண்ய தோஷோ பகத சுபாவ பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதா எஸ்ரேயஸ்ட நிச்சித்தம் புரூகித்தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். அவன் சொல்றான், ஏதோ தோஷத்தினால எனக்கு வந்து தர்மம் என்னங்கிறதுல நான் குழம்பி இருக்கேன், தர்ம சம்மூட சேத்தா என்னுடைய இதயத்துல தர்மம் என்னன்னு தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன். அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன நல்லதுன்னு தெரிவிக்கிறதுக்காக நான் உங்களிட சிஷ்யனா சரணடைறேன். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உங்களிடம் சரணடைறேன். இங்க கிருஷ்ணர் தான் சொல்ற, நீ வந்து ஒரு ஆன்மீக குருவை சரணடையணும், அப்ப அவர்கிட்ட சரணடைகிறதின் மூலமா நீ உன்னத ஞானத்தை அடைய முடியும். ஏன், ஏன்னா அந்த ஆன்மீக குரு தன்னை உணர்ந்தவர், தத்துவ தர்ஷிபி உண்மையை கண்டவர், தத்வாபின உண்மை, உண்மையை கண்டவர், அவர் உண்மையை கண்டவரா இருக்கணும். இதுல பகவான் கிருஷ்ணர் பல அர்த்தங்களை சொல்ற, ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் உண்மையை கண்டவரா இருக்கணும். ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் சும்மா உண்மை என்ன எனக்கு தெரியாது, நீங்க என்ன உண்மை நினைக்கிறீங்களோ அதுதான் உண்மை, இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. உடனே மேடையில ஹாஹாஹா, யார் கடவுள், நீங்க யார கடவுள் நினைக்கிறீங்களோ அவங்களே கடவுள், கைத்தட்டல் வேணா வாங்கலாம். ஆனா உண்மையா ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அவர் உண்மையை கண்டவர் அல்ல. ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட பல தடவைகள் அங்க வரக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க, சுவாமிஜி நீங்க கிருஷ்ணரை பார்த்திருக்கீங்களா? ஆ பார்த்திருக்கேன். எப்ப பார்த்திருக்கீங்க? ஒவ்வொரு க்ஷணமும் பார்க்கறேன். பிரபுபாதர் அங்க வந்து, நான் கிருஷ்ணரை பார்த்ததில்லை, கிருஷ்ணர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னிருக்கிறார். ஆமா, கிருஷ்ணரை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அவர் தத்துவதர்சி, அவர் என்றுமே உண்மையை கண்டவர். ஹரே கிருஷ்ணன். தத்துவதர்சி பி. அந்த மாதிரி நம்ம ஒரு உண்மையை கண்ட ஒரு ஆச்சாரியரை அணுகி அவர்கிட்ட இருந்து நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஒருத்தருக்கு உண்மை என்னன்னு தெரியலனா அவர் இன்னொருத்தருக்கு எப்படி உண்மையை கொடுக்க முடியும்? ஸ்ரீல பிரபுபாதர் மேலும் சொல்லுவார், நான் குறைபாடுள்ளவனா இருக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் குறைபாடுகள் அற்றவர், அது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாத சொல்லுவார், நான் குறைபாடுள்ளவனா இருக்கலாம், இருந்தாலும் நான் குறைபாடு அற்ற பகவான் கிருஷ்ணருடைய செய்திகளை எந்த விதத்திலையும் மாற்றாம கொடுக்கறதுனால நான் கொடுக்கக்கூடிய செய்திகள் குறைபாடுகள் அற்றது. அதாவது குரு சீட பரம்பரை மூலமா என்ன செய்தி வருதோ அதை அப்படியே உள்ளது உள்ளபடி கொடுக்கிறார் ஸ்ரீல பிரபுபாதர். அதனால என்ன ஆகுது, அந்த செய்திக்கு பகவான் கிருஷ்ணர் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த செய்திக்கும் reducing the sound is going off. கிருஷ்ணரை இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட இருந்து நம்ம நேரடியாக கேட்கறதுக்கும், குரு சீட பரம்பரை மூலமா வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர் மூலமா கேட்கறதுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஏன்னா குரு சீட பரம்பரை மூலமா வரக்கூடிய ஆச்சாரியரானவர் எந்த விஷயத்தையும் மாற்றது கிடையாது. என்ன செய்தி இருக்கோ அதை உள்ளது உள்ளபடி அப்படியே எடுத்துரைக்கிறார். இதுதான் முக்கியம். ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ, ஆன்மீக ஆச்சாரியர்கள் வழிவந்தவர்கள் என்ன சொல்றாங்களோ அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி உள்ளது உள்ளபடி வழங்குறார். அவர் தான் ஆச்சாரியர். அத்தகைய ஆச்சாரியரைத்தான் ஒருத்தர் அணுகணும். ஒரு சிலர் போய் கேட்கிறான், உங்களுடைய குரு யார்? எனக்கு நானே குரு, உனக்கு நீயே குரு, இப்படிலாம் நிறைய பேர் பதில் சொல்றாங்க. அத்தகைய நபர்கள் கிட்ட இருந்து நம்ம உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க முறையான சீட பரம்பரை மூலமா வரல. எப்ப ஒருத்தன் சீட பரம்பரை மூலமா வரானோ அவன் தான் உண்மையை உள்ளபடி காண முடியும். இல்லைன்னா நம்மளா முயற்சி பண்ணி என்ன தெரிஞ்சுக்க முடியும்? எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. என்னோட கண்ணுல நான் பார்த்தேன்னா சூரியனை பார்த்தா ஒரு தட்டு மாதிரி தெரியும். நான் சாப்பிடுற தட்டு அளவுக்கு தெரியுது. நான் சாப்பிடுற தட்டை எடுத்து சூரியன் முன்னாடி வச்சோம்னா சூரியன் மறைஞ்சு போயிடும். அதனால நான் சாப்பிடுற தட்டு சூரியனை விட பெருசா என்ன? கிடையாது. சூரியன் ரொம்ப பெருசு. ஆனா என்னுடைய அனுபவம் அவ்வளவுதான். சோ அப்படி இருக்கும்போது என்னுடைய அனுபவத்தை வச்சு பரம்பொருளை எப்படி நான் தெரிஞ்சு கொள்ள முடியும்? யார் ஒருத்தர் பரம்பொருளை பரமனை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பா ஆன்மீக குரு. யார் ஒருத்தர் குருசீட பரம்பரையில மூலமா வராங்களோ அவங்கள அணுகித்தான் ஆகணும். தத்திகார்த்தம் சகுரும் ஏபாபிகச்சர் சாஸ்திரம் உபநிஷத் சொல். ஒருத்தர் ஒரு ஆன்மீக குருவை கண்டிப்பாக அணுகணும். இங்க வந்து ஒருத்தர் ஆன்மீக குருவை அணுகலாம் அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக அணுகணும். ஏபாபிகச்சர் நிச்சயம் ஒருத்தர் அணுகி ஆகணும், அது அவசியம். சரி, இப்ப அடுத்து கிருஷ்ணன் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த பதத்துல எப்படி ஒருத்தர் அணுகணும் அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுற. அவர் சொல்ற, பரிப்ரஷ்னேன சேவையா. பரிப்ரஷ்னேய அப்படின்னா அடக்கமான கேள்விகளால், சேவையா சேவை செய்வதால். ஒரு ஆன்மீக குருவை நம்ம அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு சேவை செய்யணும். ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளில ரொம்ப அழகா சொல்றார், ஒரு ஆன்மீக குரு கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கணும். சும்மா ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் நமக்கு வந்து எனக்கும் ஒரு குரு வேணும், எல்லாருக்கும் ஒரு குரு இருக்கணும், அதனால எனக்கும் ஒரு குரு இருக்கார், அந்த குருவை நானும் என்னோட பூஜையில வச்சு தினமும் பூஜை பண்றேன், அவரு தான் என்னுடைய குரு. அவர் எப்பயாவது நான் எங்கேயாவது பார்த்தேன்னா அவர் வந்து எனக்கு அவரு உபன்யாசம் கொடுக்கறனாருன்னா அங்கெல்லாம் போக மாட்டாங்க. அவர் வந்து எப்ப உபன்யாசமா கொடுத்து முடிஞ்சதையும் சும்மா போயிருக்கும் போது அவர்கிட்ட போய் ஆசி வாங்கிட்டு வருவோம். நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல, அவர் நேர்மையான குருவா இருக்கிற பட்சத்துல. ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட கேள்விகள் கேட்டு அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு சேவை செய்து ஞானத்தை பெறணும். அதுதான் அப்பதான் குரு சீடனுக்கு நடுவில் உறவு முறைவு. அந்த குரு சீடன் கிட்ட ஒருத்தர் அந்த உறவு முறை இல்ல இருக்கணும், அது அவசியம். இல்லைன்னா ஆன்மீகத்துல எப்படி முன்னேற முடியும்? கிருஷ்ணர் இங்க எதைத்தான் சொல்ற, ஒரு ஆன்மீக குருவை அடக்கத்துடன் கேட்கணும். சரி, கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க. குரு வரார், அவர்கிட்ட சவால் விடுற தோணியில ஒருத்தன் கேள்வி கேட்டான் அப்படின்னா அவனும் ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. பல பேர் பல நேரத்துல கேட்பான். ஸ்ரீல பிரபுபாதர் அது மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கார். பல நேரங்கள்ல அவர்கிட்ட பல பேர் அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்த சீடர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எப்பவுமே பிரபுபாதர் நிறைய இடங்கள்ல போகும்போது அவருக்கு பல பத்திரிகை நிருபர்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் சவால் விடுற தோணியில பல பேர் பல நேரங்கள்ல பிரபுபாதத்தை கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டா அவனால உண்மையை அறிந்து கொள்ள முடியாது. ஆனா ஆச்சாரியர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எவனாவது சவால் விடக்கூடிய தோணியில அகங்காரத்தோட கேள்வி கேட்டாலும் அவனுடைய அகங்காரத்தை அந்த க்ஷணமே முறியடிப்பாங்க ஆச்சாரியர். பல ஆச்சாரியர், குறிப்பா ஸ்ரீல பிரபுபாதர். ஒரு முறை ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி இது, உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்திருக்கலாம். ஒரு முறை பிபிசி எல்லாருக்கும் தெரியும், இங்கிலாந்துல இருந்து ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சி. பிபிசியில ஒரு முக்கியமான நேரத்துல, அங்க வந்து ஒரு சில நேரம்லாம் இருக்கும், இப்ப நம்ம பார்த்தோம்னா முக்கியமான நேரம் முக்கியமான நாள், அதாவது விடுமுறை நாள், அந்த மாதிரி ஒரு சமயத்துல எப்பவுமே வாரம் வாரம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதான் இங்க கூட நாங்க பார்க்கலாம் நம்ம தமிழ் தொலைக்காட்சியில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட கால நேரம் இருக்கும், சும்மா மத்தியான நேரத்துல தான் போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. சாயந்த நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை அப்படின்னா நிறைய பேர் பார்க்கக்கூடிய நேரம், நிறைய பேர் பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த பிபிசியில ஒரு நேரடி ஒளிபரப்பு உண்டு, லைவ் டெலிகாஸ்ட். அதுல வந்து ஸ்ரீல பிரபுபாதரை பேட்டி காண்றதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டிருந்தார், அது அங்க லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. அப்ப அந்த நிகழ்ச்சி எதுக்கு பிரபலமானது அப்படின்னா, அந்த கேள்வி கேட்கிறார் பாத்தீங்களா, அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில ரொம்ப பிரபலமான நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட நக்கலா கேள்வி கேட்டு அவங்கள வந்து ஏறக்குறைய அவமானப்படுத்துற மாதிரி பண்றது. அதுதான் அந்த அது ஒரு ஒரு காமெடியா பண்றது. அவங்க ஒரு பிரபலமான நபரை கூப்பிட்டு வச்சு அவரை வந்து அப்படி கேவலப்படுத்துறது, அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியே பண்ணுவாங்க. ரொம்ப மோசமா கேவலப்படுத்த மாட்டாங்க, ஆனா ஒரு மாதிரி சிக்கலான கேள்விகள் எல்லாம் கேட்டு அவங்க பதில் சொல்ல முடியாத மாதிரி திணறடிக்கிறது, அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய பணி. ஸ்ரீல பிரபுபாதரை கூப்பிட்டிருந்தாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் போன முதல் கேள்வி கேட்டாங்க, சுவாமிஜி டு யூ பிலீவ் இன் நரக ஹெல், நீங்க நரகத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? அதாவது அவனுக்கு என்ன நினைப்புனா, நரகம்னா எதுவும் கிடையாது, இதெல்லாம் கட்டுக்கதை, சுவாமிஜி ஏதாவது சொல்லுவாரு, நம்ம வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொக்கி போடலாம். அவர் இது சொன்னா இப்படி கேட்டு மாட்ட வைக்கலாம், அப்படி சொன்னா அப்படி கேட்டு மாட்ட வைக்கலாம்னு சொல்லி எதோ திட்டம் போட்டு கேள்வி கேட்டான். முதோ கேள்வி, சுவாமிஜி உங்களுக்கு நரகத்துல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. பிரபுபாதர் சொன்னார், லண்டன் இஸ் அ ஹெல், லண்டனே ஒரு நரகம் தானே. அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல, அந்த மாதிரி ஒரு பதில அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்து இங்கிலாந்துல மட்டும் இல்லாம யூரோப்ல அமெரிக்கால எல்லா இடத்துலயுமே அந்த ஆளை வந்து ரொம்ப பிரபலம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா டிவியில வரவங்க ஒரு சில எனக்கு தெரியல, இந்த கேள்வி கேட்டு அதாவது சிக்கல்ல கேட்கக்கூடியதுல அவன் ரொம்ப பிரபலம். பிரபுபாதர் சொன்ன பதில் அவனை அப்படியே சிக்கல்ல வச்சிருச்சு. அவனுக்கா என்ன பேசுறன்னு தெரியல. ஸ்டுடியோனா கண்டிப்பா ஏசி ரூம், அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துல எல்லாரும் பாக்குறாங்க, அவனுக்கு அவமானமா போச்சு. என்னடா இது, அடுத்து என்ன கேக்குறதுன்னு தெரியல. லண்டன் இஸ் அ ஹெல் நிறையும் அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதுக்கப்புறம் பிரபுபாதர் விவரிச்சார். ஆமா, எங்க லண்டன்ல நீ வெளியில போகணும் அப்படின்னா உன் உடம்பு 50 கிலோ இருந்ததுன்னா நீ இன்னொரு 50 கிலோவுக்கு மேல ட்ரெஸ் போட்டாதான் வெளியில போக முடியுது. அப்ப இது ஹெல் இல்லையான்னு கேட்டார். நரகம் இல்லையா இது? சூரியனே வரமாட்டேங்குது. இன்னொரு இடத்துல பிரபுபா சொன்னார் லண்டனை பத்தி சொல்லும்போது, முன்னாடி ஆங்கிலேய ஆட்சியில அவங்க சொல்லுவாங்க, ஆங்கிலேய ஆட்சியில எப்பவுமே சூரியன் மறையவே மறையாதும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Sun never sets in what is it? British Empire. Yes, Sun never sets in British Empire. அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு எங்களுடைய ஆதிக்கம் இருக்குங்கிறதா சொல்லுவாங்க. பிரபுபாதர் போனப்ப சொன்னார், இங்க சூரியன் உதயமானாதானே சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குன்னாரு. ஏன்னா அங்க சூரியனே உதிக்காது. மத்தியானம் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா இங்க காலையில 6 மணிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது லண்டன் போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், மத்தபடி கேள்விப்பட்டிருக்கேன். சூரியன் அங்க உதிக்குமா? பார்க்கவே முடியாது. வெயில் காலத்துல ஏதோ கொஞ்சம் பார்க்கலாம், இல்லைன்னா பொழுது நிற்கும், அப்படியே மேக மோட்டமாக தான் இருக்கும். சோ பிரபுபாத் தான் சொல்றார். அதாவது கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் ஒருத்தர் எப்படி கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அறிவை பெற முடியும். ஒருத்தன் குதர்க்கமாக விதண்டாவாதத்துக்காக கேள்வி கேட்டான்னா ஞானத்தை பெற முடியாது. ஆனா ஆச்சாரியர்கள் சில நேரங்களில் கருணையோடு அவனுடைய அகங்காரத்தை அடக்குவான். சில பிரபுபாத அந்த BBC பத்திரிகை அந்த தொலைக்காட்சி நிறுவரை அவருக்கு அவமானப்படுத்தணும்னு பிரபுபாதருக்கு எண்ணம் கிடையாது. அவர் எதர்ச்சியா ஒரு பதில சொன்னார். ஆனா அது அவன் எதிர்பார்க்காத ஒரு பதில். அதற்கப்புறம் அவனுக்கு வேர்த்து போகவும் தன்னுடைய நிலையை உணர்ந்துட்டு அவன் அடக்கமா அதுக்கப்புறம் பிரபுபாதர் கிட்ட அந்த 1 மணி நேர காட்சி, 1 மணி நேரமும் 1/2 மணி நேரமும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அந்த காட்சி நடைபெற்றது. சில பிரபுபாதர்கிட்ட ரொம்ப பணிவோடு அவன் கேள்வி கேட்டான். பிரபுபாதரும் ரொம்ப அற்புதமா தொடர்ந்து பதில் கொடுத்தார். ஏன்னா அவனுக்கு வந்து உணர்ந்துட்டான். அந்த ஒரு க்ஷணத்துல பிரபுபாதர் அவனை வந்து உணர வச்சார். அவனுடைய மொத்த அகங்காரத்தையும் அப்படியே போட்டு உள்ள புதைச்சார். அப்படி ஆச்சாரியர்கள் நமக்கு செய்வாங்க. ஆனா நம்ம எப்படி அணுகணும்னா அடக்கத்தோடு அணுகணும். இங்க சில பிரபுபாதர் சொல்றார், குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் குதர்க்கமாக கேள்வி கேட்பதும் கண்டிக்கப்பட்டுள்ளன. ரெண்டுமே கண்டிக்கப்படுது. குரு என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி குருட்டுத்தனமா பின்பற்றதும் கண்டிக்கப்படுது, குதர்க்கமா கேள்வி கேட்கறதும் கண்டிக்கப்படுது. கேள்வி கேட்கணும் அவசியம், ஆனா அந்த கேள்வியானது அடக்கத்துடன் கேட்கப்படணும். அதுக்கடுத்து கேள்வி கேட்டு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இங்க சொல்லப்படுது. அது என்னன்னா சேவையா? ஆன்மீக குருவுக்கு சேவை செய்யணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பாகவதத்துல சொல்லப்படுது, பிரம்மச்சாரி குருகுலே வாசன் தாந்தோ குரோஹிதம் ஆச்சரன் தாசவாணிச்ச குரு சுகிருத்த சௌகிருத்தம். ஆச்சரன் தாசவாணிச்ச, ஒரு சிஷ்யன் இங்க குறிப்பா பிரம்மச்சாரிக்கு சொல்லப்படுது, இருந்தாலும் அது எல்லோருக்கும் பொருத்தமானது. ஒரு குருவிடன் சிஷ்யன் ஆச்சரன் நீச்சவன் ஆச்சார தாசவன் நீச்சன், அவன் வந்து ஒரு நீச்சமான மிகவும் தாழ்ந்த ஒரு தாசனை போல சேவை செய்யணும். ஆச்சாரியருக்கு ஒரு சீடனானவன் தாழ்ந்த நிலையில பணிவோட சேவை செய்யணும். சரி, நம்ம கேட்கலாம் உடனே, நான் அப்படித்தான் சேவை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், என்னால் அப்படி சேவை செய்ய முடியலையே அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். நம்ம எல்லாராலையும் சேவை செய்ய முடியுமா? அதுவும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம நேரம் பல பேர் பார்க்கிறோம், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறாங்க. இவ்வளவுதான் கிடையாது வேலை செய்யறது, நாயா உழைக்கிறாங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். பக்தர்கள் கூட, மற்றவர்களை பற்றி என்ன சொல்றது, பக்தர்கள் கூட நிறைய பேர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் வேலை செய்யறவங்க உங்கள எத்தனை பேர் இருக்கீங்க? பாதி பேருக்கு மேல 10 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறீங்க. எங்க இருந்து நேரம்? அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்றதுக்கு 16 மாலை ஜபம் பண்ணி நம்ம பிரசாதம் எடுத்துட்டு ஆச்சாரியர் கொடுத்துருக்கக்கூடிய புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து அதுக்கே நேரம் பத்த மாட்டேங்க. பெரும்பாலானோர் அப்படி இருக்கும். ஆனா உண்மையில கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுல தீவிரமா இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கைய கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விதத்துல வடிவமைச்சுக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய நவீன கால வாழ்க்கை முறை கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுக்கு நமக்கு போதிய கால அளவு கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம பெரும்பாலானவருக்கு குரு கிட்ட இருந்து அவருக்கு அடக்கமா சேவை செஞ்சு அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு அவருடைய புத்தகங்களை கொடுத்துருக்காரு. நம்ம அதனால வீட்டுல உட்காந்து பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பணிவோட கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அப்படித்தான் கிருஷ்ண பக்தியில ஒவ்வொரு பக்தர்களும் முன்னேறி வராங்க. இப்ப அந்த ஆன்மீக குருவுக்கு சேவை செய்யறதுல இரண்டு பிரிவுகள் இருக்கு. ஒன்னு வாணி சேவா, இன்னொன்னு வாப்பு சேவா. வாப்பு சேவா அப்படின்னா குருவுக்கு கூட இருந்து அவருக்கு சேவை செய்யறது. அதாவது அவருடைய உடலுக்கு அவருடைய தேவைகளை பார்த்து கொள்றது, அவருடைய துணிகளை துவைச்சு வைக்கிறது, அவருக்காக சமைக்கிறது, அவருக்கு பரிமாறுறது, அவர் இருக்கக்கூடிய இடத்தை தூய்மைப்படுத்துறது, வேற என்னெல்லாம் அவருக்கு தேவையோ அதெல்லாம் செய்ய வேண்டியது வாப்பு சேவா. இது கண்டிப்பா அவரை குருவை திருப்திப்படுத்துறதுதான் குறிக்கோள். வாணி சேவா அப்படிங்கிறது குரு சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றுறது. குரு நமக்கு பல கட்டளைகளை கொடுக்கிறார், அந்த கட்டளைகளை பின்பற்றுவது வாணி சேவா. ஏன்னா குருவினுடைய சொற்களை நம்ம பின்பற்றும் போது அது குருவை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் இங்க ஒரு அற்புதமான வரிகளை எழுதுறார். நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீடனிடம் மிகவும் அன்புடையவர் ஆவார். ஒரு ஆன்மீக குருவானவருக்கு அவருக்கு தன்னுடைய சீடன் மேல ரொம்ப பிரியம் இருக்கு. அதுவும் குறிப்பா தன்னுடைய சீடன் தான் செய்த விஷயங்களை சொன்ன விஷயங்களை செய்யும் போது இன்னும் அவருக்கு அன்பு அதிகமாகும். ஸ்ரீல பிரபுபா இங்க சுட்டி காட்டுற, மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயாராக இருக்கும் போது ஞானத்தின் பரிமாற்றமும் கேள்விகளும் பக்குவம் அடைகின்றன. எப்போ ஒரு ஸ்ரீடன் தொண்டு செய்யறதுக்கு தயாரா இருக்கானோ அப்போ ஆன்மீக குரு அதனால திருப்தி அடைகிறார். அந்த தொண்டை ஸ்ரீடன் செய்யும் போது மேலும் அவர் திருப்தி அடைகிறார். அப்படி ஆன்மீக குரு திருப்தி அடையும் போது கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதம். எப்ப அந்த பகவான் திருப்தி அடைகிறாரோ அப்ப ஆன்மீக குரு திருப்தி அடைவார். எப்ப ஆன்மீக குரு திருப்தி அடைகிறாரோ அப்ப பகவான் திருப்தி அடைவார். ஏன்னா இரண்டு பேருடைய குறிக்கோளுமே ஒன்றுதான். நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தியில ஈடுபடணும், இந்த ஜட வாழ்க்கையிலிருந்து விடுபடணும். அதுக்காக குரு நமக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம முறையா பின்பற்றும் போது குரு அதனால திருப்தி அடைகிறார். அப்படி குரு அதனால திருப்தி அடையும் போது கிருஷ்ணரும் திருப்தி அடைகிறார். வேற என்ன நமக்கு வாழ்க்கையில வேண்டும்? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது ஒன்றுதான் பக்தர்களுடைய குறிக்கோளா இருக்கணும். வேற குறிக்கோள்லாம் நமக்கு எதுவும் இருக்கக்கூடாது. வேற ஏதாவது குறிக்கோள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்க கிருஷ்ண பக்தியில முன்னேற முடியாது. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது என்னன்னா அந்யாபிலாசித்த சூன்யம் ஞான கர்மாத்யனாவிருத்தம் அனுகூலேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. உத்தமமான பக்தி. உங்கள எத்தனை பேர் உத்தமமான பக்தி பண்ணணும் நினைக்கிறீங்க, எத்தனை பேர் சாதாரண பக்தி பண்ணணும் நினைக்கிறீங்க? முதல்ல உத்தமமான பக்தி எத்தனை பேர் பண்ணணும் நினைக்கிறீங்க? கை தூக்கும். பெரும்பாலான உத்தமமான பக்தி தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அங்க என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி செய்யணும். பல பேருக்கு உத்தமமான பக்தி பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனா அந்த உத்தமமான பக்தி எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அந்த உத்தம பக்தி பண்றதுக்கு என்ன சொல்லப்படுது? அந்யாபிலாசித்த சூன்யம். இதர வித ஆசைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரே ஆசை என்ன இருக்கணும்? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டுமே ஆசை இருக்கணும். சரியா? அப்படின்னா நீங்க எல்லாரும் உத்தம பக்தியை பயிற்சி பண்ணணும் விருப்பப்படுறீங்க. எல்லாரும் நம்ம எல்லாரும் உத்தம பக்தியை பயிற்சி பண்ணணும் விருப்பப்படுறோம்னா நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணரை திருப்தி பண்றதை தவிர வேற ஆசைகள் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த உலகத்துல பெரிய பணக்காரன் ஆகணும், காசு பணம் வேணும், பங்களா கட்டணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், இந்த ஆசையெல்லாம் விட்டுணும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசை மட்டும் நமக்கு இருக்கு. ஆனா சில நேரங்கள் அந்த ஆசைகள் எழுந்து வரலாம், நம்ம இன்னும் பக்குவம் அடையாத காரணத்தினால. ஆனா அந்த ஆசைகளை வளர விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னும் தூய்மை அடையாததுனால சில நேரங்கள்ல பௌதிக ஆசைகள் எழுந்து வரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆசைகளை வளர விடக்கூடாது, அந்த ஆசைகள் மேல நம்ம தியானிக்க கூடாது. நம்ம கிருஷ்ணரை நினைத்து கொண்டு கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுல மட்டுமே ஈடுபடணும். சரியா, உத்தம பக்தியில ஈடுபடனா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள். கிருஷ்ணர் எப்ப திருப்தி அடைவார் அப்படின்னா, இங்க கீதையில கிருஷ்ணர் இறுதியில வரும்போது சொல்றார், யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதையினுடைய ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அப்ப நான் ரொம்ப திருப்தி அடைகிறேன், அவங்களை போல பிரியமானவன் எனக்கு வேறு யாரும் கிடையாதுங்கிற. அது மாதிரி ஆன்மீக குருன்னு சொல்றார், யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற ஆன்மீக குரு நமக்கு சொல்றார். சரியா, இப்ப ஆன்மீக குருவை நம்ம திருப்திப்படுத்தணும்னாலும் சரி, இல்ல நம்ம கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னாலும் சரி, என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்றணும். இப்ப ஆன்மீக குருவை எப்படி திருப்திப்படுத்துறது, அவருடைய அவர் சொன்ன விஷயங்களை பின்பற்றணும்னு வந்துடுச்சு. இங்க இஸ்கான்ல அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நமக்கு வந்து பல்வேறு சேவைகள் இருக்கு. ஆன்மீக குரு நமக்கு பல்வேறு கட்டளைகளை கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமான கட்டளைகள்னு பார்த்தோம்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை தினமும் 16 சுற்று ஜபம் பண்றது, 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கிறது. இது வந்து அவசியமானது, அத்தியாவசியமானது. இது மட்டும் இல்லாம சேவைன்னு வரும்போது ஆச்சாரியர்கள், குறிப்பா ஸ்ரீல பிரபுபாத் மற்றும் அவருடைய சீடர்கள், அவங்க எல்லாரும் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை விநியோகம் பண்றது. இங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர், இஸ்கான்ல வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அவர் குருவா செயல்படுறார், சிக்ஷா குருவா. ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர்கள் பலர் ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த இயக்கத்தை வழி நடத்தி கொண்டு போறதுக்காக தீட்சா குருவா செயல்படுறாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன விருப்பப்பட்டாரோ அதே தான் அவருடைய சீடர்களுடைய விருப்பமும். ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பம் என்ன, அவருடைய குரு என்ன விரும்பினாரோ அதுதான் ஸ்ரீல பிரபுபாதருடைய விருப்பம், அதுதான் குரு சீட பரம்பரை. ஸ்ரீல பிரபுபாதருக்குன்னு தனிப்பட்ட முறையில விருப்பம் எதுவும் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம கிட்ட கேட்கல, எனக்கு வந்து நீ தனக்கு ஏதாவது பெருசா வேணும்னு அவர் கேட்டுக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் 1977 புவனேஸ்வருக்கு அங்க விக்கிரகங்களை அங்க கோயில அடிக்கல் நாட்டுறதுக்காக போனார். அடிக்கல் நாட்டுறதுக்காக அங்க போனப்ப புவனேஸ்வர்ல இஸ்கான் நிலமானது கோயிலை விட்டு ஊரை விட்டு ரொம்ப தொலைவுல இருந்தது. அது வந்து ஒரு காடு, நிலம்னு சொல்ல முடியாது, ஒரு காடு. அங்க பாம்பு மற்றும் வனவிலங்கெல்லாம் நிறைய இருந்தது. அங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர் கௌர் கோவிந்த சுவாமி, அவர் அங்க ஒரு சின்ன குடிசை போட்டிருந்தார். ஸ்ரீல பிரபுபாதர் 1977 உலகம் முழுக்க அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு இஸ்கானுக்கு. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் மற்ற சீடர்கள் அவருக்காக அங்க அரசாங்கத்துல ஒரு லாட்ஜில் அவருக்காக தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த குடியில் இருந்துக்கிறேன். அவர் தனக்காக எதையுமே விருப்பப்படாது, எல்லா நேரத்திலையும் உலகமே அவரை போற்றி புகழ்ந்தாலும் அவர் ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப எளிமையா இருந்தார். ஆனா அவர் விரும்பினது என்ன, அவருடைய குருவை திருப்திப்படுத்தும். ஸ்ரீல பிரபுபாதருடைய குருமாரார் ஸ்ரீல பக்தி சிதான் சரஸ்வதி தாகூர், அவர் ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட வேண்டிக்கிட்டார், அவர்கிட்ட சொன்னார், கட்டளையிட்டார். எப்பெல்லாம் உனக்கு பணம் கிடைக்குதோ புத்தகம் அச்சடித்து நீ விநியோகிப்பாய். உனக்கு பணம் கிடைச்சதுன்னா நீ புத்தகம் அச்சடித்து விநியோகி. ஸ்ரீல பக்தி சிதான் சரஸ்வதி தாகூருடைய அந்த கட்டளை ஸ்ரீல பிரபுபாதருடைய இதயத்துல முழுமையா பொதிஞ்சது. குருமுக்க பத்ம வாக்கிய சித்தேத்தே கொரியாக்கிய ஆறு நாக்கோ ரீகமான ஆசை. குருவினுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அதை வந்து உணர்வு பூர்வமா முழுமையா ஏத்துக்கிறான். வேற எந்த ஆசைகளும் ஒரு சீடன் வைக்கிறது கிடையாது. அது மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய குருவை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக மிகவும் கஷ்டங்களுக்கு மத்தியில உலகம் முழுக்க பிரயாணம் செஞ்சுட்டு நாள் முழுக்க பல்வேறு பக்தர்களை சந்திச்சு புதுசா இருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சு நாள் முழுக்க பிரச்சாரம் செய்துட்டு இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து புத்தகங்கள் எழுது. பெரும்பாலான புத்தகங்கள் அவர் இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து புத்தகம் எழுது. ஒரு நாளைக்கு சில பிரபுபாதர் 2-3 மணி நேரங்கள் 4 மணி நேரம் அவ்வளவுதான் உறங்குவார். பெரும்பாலும் அவர் தன்னுடைய நேரத்தை புத்தகம் எழுதுறதுல செலவிட்டார். அப்படி அவர் நமக்கு கஷ்டப்பட்டு கொடுத்ததுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷன். சாதாரண புத்தகங்கள் கிடையாது. சில பிரபுபாதருடைய ஒவ்வொரு புத்தகங்களும் பொக்கிஷன். இந்த உலகத்துல சில பிரபுபாதருடைய புத்தகங்களுக்கு இணையா எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான மதிப்புடைய பொருள்களையும் எடுத்து சில பிரபுபாதருடைய புத்தகத்துல இருந்து ஒரே ஒரு பழத்தினுடைய பொருளுடைய எடுத்து வச்சோம்னா அதனுடைய கணம் அதை எல்லாத்தையும் விட பெருசு. உலகத்துல எவ்வளவுதான் ஞானம் இருக்கட்டும், உலகத்துல எவ்வளவோ துறைகள் இருக்கு. இன்னைக்கு எத்தனை படிப்பு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ படிக்கிறாங்க. பிஎஸ்சியில எடுத்தா எத்தனையோ பிரிவு இருக்கு. பிஏல எடுத்தா எத்தனையோ பிரிவு இருக்கு. பிகாம்ல எடுத்தா எத்தனையோ பிரிவு இருக்கு. பிஇல எடுத்தா எத்தனையோ பிரிவு இருக்கு. இன்னும் எத்தனையோ படிப்புகள் இருக்கு, எத்தனையோ பிரிவு இருக்கு. அதுல இருக்கிற ஞானத்தை எல்லாம் சுருட்டி தராசுல ஒரு பக்கம் வச்சுட்டு சில பிரபுபாதருடைய புத்தகத்துல இருந்து ஒரு வரி எடுத்து வச்சோம்னா இந்த தராசு அதை விட பல மடங்கு உயர்ந்தது. சில பிரபுபாதருடைய செய்திகள், சில பிரபுபாதர் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மனித சமுதாயத்துல மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது, ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடியது. சில பிரபுபாத சொல்வார், இந்த ஸ்ரீமத் பாகவதம், பாகவத்திலே கொடுத்திருக்கு, இந்த ஸ்ரீமத் பாகவதமானது மனித சமுதாயத்துல ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடியது. சில பிரபுபாத சொல்வார், இந்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடியது. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு சில பிரபுபாதருடைய புத்தகங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு வாழ்க்கையில இருந்து அவங்கள விடுவிக்கும், அவங்களுடைய இந்த ஜட வாழ்க்கையில இருந்து அவங்கள விடுவிக்கும். நம்ம நினைக்கலாம் சில பிரபுபாதருடைய புத்தகங்கள் எத்தனையோ நம்ம விநியோகம் பண்ணிருக்கோம், எவ்வளவு பேர் பக்தர் ஆனாங்க இருக்கலாம். அது அவங்கவுங்களும் எடுத்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. நம்மளுடைய பொறுப்பு, சில பிரபுபாதர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கார், எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுக்கணும், இந்த புத்தகங்களை எல்லாருக்கும் கொடுக்கணும். சில பிரபுபாத சொல்றார் பல நேரங்கள்ல, என்ன நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்க. அதனால சில பிரபுபாருடைய சீடர்கள் எப்பவுமே அவருடைய புத்தகங்களை பரவலா விநியோகம் பண்ணுவாங்க. சில பிரபுபாதர் இருந்த போது எல்லோருக்கும் தெரியும், சில பிரபுபாதரை திருப்திப்படுத்தணும்னா அவருடைய புத்தகங்களை விநியோகம் பண்ணும். பக்தர்கள் தினசரி அவங்க வந்து புத்தகங்களை பரவலா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் விநியோகம் பண்ணுவாங்க. பல நேரங்களில் ட்ரக்கு லாரியில ஏத்திச்சு, இது ட்ரெயின்ல ஏத்தி புத்தகங்கள் அச்சடிச்சு ட்ரெயின்ல ஏத்தி வரும். அது எல்லாத்தையும் விநியோகம் பண்ணுவோம். நம்ம இப்பெல்லாம் வர மாதிரி சும்மா மினி ட்ரக்கை ஆட்டோவில் கொண்டு வர்றது கிடையாது. புக்ஸ் எல்லாம் புக்ஸ் வந்து ட்ரெயின்ல வரும், பெட்டி பெட்டியா வரும், புக்ஸ் ஃபுல்லா லோடு ஏத்தி வரும். எல்லாத்தையும் எடுத்து விநியோகம் பண்ணுவோம். ஒரு மேட்ச்லஸ் கிஃப்ட் ஈடி இணையற்ற வரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் அச்சானப்ப கிட்டத்தட்ட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை எத்தனை பெட்டின்னு, பல பெட்டி அதை வந்து பிரிண்ட் பண்ணான், லட்சக்கணக்கில் பிரிண்ட் பண்ணான். பிரபுபாத சொல்றார், நம்மளுடைய முதல் காரியம் இந்த சமுதாயத்துல புத்தகங்களை அச்சடிச்சு விநியோகம் பண்ணு. அதுக்காக வேற எல்லாத்தையுமே நம்ம ஒருத்தர் வந்து தியாகம் பண்ணலாம், வேற எதுவுமே அவசியம் கிடையாது. இது இந்த ஒரு செயல் ரொம்ப முக்கியமான, இந்த ஒரு செயல் முக்கியமா இருக்கும்போது மற்ற செயல்கள் எல்லாம் தானா நடக்கும், வேற எல்லா செயலும் தானா நடக்கும். பக்தர்கள் உருவாக பிரச்சாரம் நடக்கும், இனி பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும், எல்லாமே நடக்கும், கோயில் கட்டுமான பணி நடக்கும், எல்லாமே நடக்கும். சில பிரபுபாத சொல்லுவார், சைத்தன்ய சரிதாமத்தில் எழுதுறார், யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்க பக்தர்களோ அவங்க வந்து புத்தகங்களை எழுதுறதுலையும் புத்தகங்களை விநியோகம் பண்றதுலையும் ஈடுபடுவாங்க. யார் வந்து ஆரம்ப நிலை பக்தர்களோ அவங்க தான் வந்து வெளி உலகத்துல பெருசா தெரியக்கூடிய செயல்களை செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரபுபாத் குறிப்பா சொல்றார், கோயில் யார் ஆரம்ப நிலை பக்தர்களோ அவங்க கோயில் கட்டுறதுல ஆர்வம் காட்டுவாங்க, யார் உயர்ந்த நிலை பக்தர்களோ அவங்க புத்தகம் விநியோகம் பண்றதுல ஆர்வம் காட்டுவாங்க. சில பிரபுபாதர் கோயில் கட்டுறதுலையும் ஆர்வம் காட்டினார், அதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். இருந்தாலும் சில பிரபுபாதர் அதிகமா வலியுறுத்தினார் இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றது. ஒரு முறை சில பிரபுபாத் சுட்டி காட்டினார், அவருடைய குரு மகாராஜர் அவர்கிட்ட சொன்னார், சில பக்திசான் சரஸ்டாகூர் அவர் சொன்னார், அவர் வந்து கல்கத்தாவில் 1932 33 அவர் வந்து பிரம்மாண்டமான கோயில் கட்டினார், இல்ல அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியே பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டினார் பாக் பஜார்ல, ராதாகிருஷ்ணர் கோயில் பளிங்கிலேயே முழுசா கட்டியிருந்தார். சில பிரபுபாதர் கிட்ட பக்திசான் சரஸ் தாக்கூர் பேசும்போது சொன்னார், பேசாம இந்த கோயில் இருக்கக்கூடிய பளிங்கெல்லாம் வெட்டி வித்துட்டு நாம புத்தகம் அச்சடிக்கலான்னு. என்னது கோயில் கட்டியிருக்காங்க, கோயில் இருக்க பளிங்க வச்சுட்டு புத்தகம் அச்சடிக்கிறான், ஏன்னா அது அவ்வளவு முக்கியமானது. சில பிரபுபாதருக்கு அதை தெரிவிச்சான். புத்தகங்கள் அச்சடித்து விநியோகம் பண்றது அப்படிங்கிறது மக்களுக்கு பூர்ண ஞானத்தை கொடுக்கறதுக்காக, ஏன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு முக்கியமானவை. அதுதான் சொன்னேன், இந்த உலகத்துல மத்த படிப்பெல்லாம் படிச்சு ஒருத்தனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன பிரயோஜனம், அடுத்து அவன் பண்ணியா போறான் நாயா போறான், என்ன பிரயோஜனம்? பிரபுபாத புக்கா வாழ்க்கையில ஒரு தடவை தொட்டானாலாவது அவனுக்கு ஏதோ கொஞ்சமாவது புண்ணியம் கிடைக்கும், அந்த புண்ணியத்தையாவது நம்ம மத்தவங்களுக்கு கொடுப்போம் நம்ம. அதனாலதான் சில பிரபுபாதருடைய பக்தர்கள் சீடர்கள் மற்றும் வழி வர்றவங்க எப்பவுமே நிறைய புஸ்தகங்களை விநியோகம் பண்றதுல ஆர்வம் காட்டும். குறைஞ்சபட்சம் தினமுமே தினசரி அவங்க புத்தகங்களை விநியோகம் பண்ணுவாங்க. அதுலயும் குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல இன்னும் இரண்டு நாள், ஆனா இரண்டு நாள் வருதுன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே அதுக்கு தயாராகும். குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல புத்தகங்களை இன்னும் அதிகமா விநியோகம் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பண்டிகைகள் வரும் மேலை நாடுகள்ல. அங்க வந்து கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், அவங்களுக்கு நிறைய விடுமுறை இருக்கும், நிறைய பணம் இருக்கும், நிறைய மக்கள் பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த காலத்துல போய் நிறைய புத்தகங்களை விநியோகம் பண்ணுவாங்க. அதே இது இந்தியாலையும் பொருந்தும். இங்கேயும் டிசம்பர் மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல மார்கழி மாசம் வரும் பாதி நாளைக்கு மேல. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நமக்கு பகவத்கீதையை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன நாள் வரும். நேற்று அந்த நன்னாள், நேற்று ஏகாதசி, நேற்றைய அந்த திதியில தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொன்னார். சோ பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த நன்னாள் வரும். அதனால இதெல்லாம் சேர்ந்து திருவிழாவா அமையும். சில பிரபுபாதருடைய புத்தகங்களை நம்ம விநியோகம் பண்றது. அதனால நம்ம எல்லோரும் எல்லாரும் கைத்துப்பீங்க, எல்லாரும் உத்தம பக்தி வேணும் அப்படின்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான ஆசை எல்லோருக்கும் இருக்கு. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான வழிமுறை ஆச்சாரியரை திருப்திப்படுத்தணும். நம்மளுடைய ஆச்சாரியர் சில பிரபுபாத நமக்கு தெளிவா சுட்டி காட்டுறார், நீங்க என்னை திருப்திப்படுத்தணும்னா என்னுடைய புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்க, புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்க, புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்க. சில பிரபுபாத நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது வந்து யாரெல்லாம் சில பிரபுபாதருடைய லீலாமிருத்தம் படிக்கிறீங்களோ, நாங்க பொதுவா மக்களுக்கு பக்தர்களுக்கு நிறைய அறிவுறுத்தது உண்டு. சில பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு படிங்க, அப்ப தெரியும் சில பிரபுபாதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு முயற்சி எடுத்து இந்த இயக்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்காரு அப்படிங்க. சில பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சோம்னா நமக்கு அது தெரியும், இல்லைன்னா நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியாது. அது படிச்சோமே தெரியும் பக்தர்கள் எந்த அளவுக்கு அவங்க புத்தகங்களை விநியோகம் பண்ணாங்க. காலையில போயிடுவாங்க புத்தகங்களை விநியோகம் பண்ணுவோம், பிரபுபாதர் இருந்தப்ப காலையில போயிட்டு ராத்திரி வருவாங்க, 11 மணிக்கு வருவாங்க. அப்பா எல்லாரும் தூங்கி இருப்பாங்க, நான் தான் கடைசியா வர்றேன், கொண்டு போன புத்தகம் எல்லாத்தையும் வித்துட்டு வெறுங்கையோட வருவாங்க, மேலும் புத்தகம் இல்லையே. முழுசா முழு உடம்பு முழுக்க களைப்பா இருக்கும், அப்படி வந்து படுத்த அடுத்த நொடி அவங்க தூங்கிடுவாங்க. அந்த அளவு களைப்போட கொண்டு போன புத்தகம்னா வித்துடுச்சேன்னு வித்துட்டதுல மகிழ்ச்சி, இன்னும் புத்தகம் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே, அவ்வளவு புத்தகம் கொண்டு போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராத்திரி 11 மணிக்கு வருவாங்களாம். ஒரு சில பக்தர்கள் வந்து பார்த்தா கோயில்ல யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா மத்தவங்களாம் யாரும் இன்னும் வந்து சேரல, இன்னும் புத்தகம் வித்துன்னு இருக்காங்க. இது வந்து சராசரி நிகழ்ச்சி, ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கிடையாது, சராசரி நிகழ்ச்சி. நம்ம அந்த மாதிரிலாம் வந்து இந்த இப்ப நீங்க பண்ண சொல்லி உங்களை எல்லாரையும் நாங்க கேட்கல, உங்களை எல்லாரையும் கேட்கறது குறைஞ்சபட்சம் இந்த டிசம்பர் மாதமாவது கொஞ்சமாவது புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்கப்பா. இங்க பெரம்பூர்ல இங்க வந்து இந்த சபையில நமக்கு 100 பேருக்கு மேல இருக்கும், சரியா? ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாங்கன்னா கூட நம்ம இங்க நம்ம இருக்கக்கூடிய பக்தர்கள் 100 பேர் இருக்கோம் இங்க, சரியா? ஒரு நாளைக்கு 3 புத்தகம் வித்தோம்னா 10,000 புத்தகம் இங்க இருக்கு. பத்தாயிரம் பகவத்கீதை இங்கே நம்ம பெரம்பூர் கோயில இருந்து விற்கலாம். முயற்சி பண்ணோம்னா நம்ம எல்லாரும் முடிவெடுத்தோம்னா, நூறு பேருக்கு மேல இருக்கோம், ஒரு ஆள் நூறு புக்கு வித்தா பத்தாயிரம் புக்கு வந்துருச்சு. ஒரு மாசத்துக்கு நான் சொல்றது, ஒரு நாளைக்கு உங்களை கேட்கல. பிரபுபாதருடைய காலத்துலலாம் ஒரு நாளைக்கு நூறு புக்கு நூத்தம்பது புக்கு எல்லாரும் சாதாரணமா விற்பாங்க. நான் அவ்வளவு கூட உங்களை கேட்கல, ஒரு மாசத்துக்கு நூறு புக்கு விற்க சொல்லி கேட்கறேன். குறைஞ்சது அதிகமா விற்கக்கூடிய வைக்கலாம், குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு நூறு புக்கு, நூறு பகவத்கீதா. ஒரு நாளைக்கு மூணு புக்கு நாலு புக்கு, முப்பது நாள் இருக்கு, முப்பத்தொரு நாள் இருக்கு டிசம்பர்ல. வித்தம்னா பெரம்பூர்ல மட்டும் நம்ம பத்தாயிரம் புக்கு விற்கலாம் குறைஞ்சது. உண்மையில சொல்ல போனோம்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இஸ்கானுடைய கோயில்கள்ல எங்க புத்தக விநியோகம் ரொம்ப உற்சாகமா நடக்கும் அங்கெல்லாம் லட்சக்கணக்கில் விற்பாங்க. மாதாஜி அவங்க டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, டெல்லியில எவ்வளவு விற்பாங்க டிசம்பர் மாதம்? Yes, how many lakhs last year? ஏழு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் பண்ணாங்க டெல்லியில போன வருஷம். அவங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா ஏழு லட்சம், குறைஞ்சது ஏழு லட்சம் வித்தாங்க போன வருஷம் டெல்லியில. நான் அவங்களை அவ்வளவுதான் கேட்கல, அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா கேட்போம். இந்த வருஷம் கேட்கறது குறைஞ்சது ஒரு நூறு, ஒவ்வொருத்தரும் ஒரு பத்தாயிரம் புக்கு விற்கலாம். இது வந்து ரொம்ப எளிமையானது. நீங்க நான் சொன்ன மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாம் போக வேண்டாம். நீங்க எங்க வேலை பாக்குறீங்களோ அங்க கொஞ்சம் புத்தகம் கொண்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் புத்தகம் கொடுங்க. இல்ல எங்கேயாவது சிறப்பா நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அங்க போய் நீங்க கொஞ்சம் புத்தகம் கொடுங்க. இப்படியெல்லாம் நீங்க புத்தகத்தை கொஞ்சம் கொஞ்சமா விநியோகம் பண்ணலாம். எல்லாரும் போய் எல்லா இடத்துலையும் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அதே சமயத்துல நீங்க கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தினீங்கன்னா இன்னும் நிறைய விற்கலாம். யாராவது பெரிய பணக்காரங்களை நீங்க வந்து பிடிக்கலாம், அவங்க கிட்ட நூறு கீதா, இருநூறு கீதா, ஆயிரம் கீதா நீங்க வந்து அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கணும். அவங்க வந்து அவங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட நிறைய பேர் இந்த புது வருஷத்துக்கு நிறைய பேர் டைரி கொடுப்பாங்க. நானும் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது எனக்கு ஒரு பத்து டைரி வரும், உண்டா இல்லையா? உங்களை எத்தனை பேருக்கு அஞ்சு டைரிக்கு மேல வரும்? கொஞ்சம் பேருக்கு வரும். ஒரு ஒரு டைரிக்கு மேல எத்தனை பேருக்கு வரும்? வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பேருக்கு வரும், நிறைய டைரி வரும். என்ன பிரயோஜனம்? எல்லாம் சும்மா தான் இருக்கும். அந்த ஒரு டைரியே எவனும் எனக்கு யூஸ் பண்றது கிடையாது வீட்டில் இருக்கிறவங்கலாம். ஆனா நிறைய டைரி வரும், எல்லாம் வேலை செய்யறவங்க, வேலை தங்கிட்ட வேலை செய்யறவங்களாக டைரி ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது மாதிரி நபர்களை நீங்க அணுகலாம். ஒரு டைரி எவ்வளவு ஆகும்? குறைஞ்சது நார்மலா ஒரு நல்ல டைரி வாங்கினா நூத்தம்பது ரூபா ஆகுமா? யாருக்கும் தெரியாது, யாரும் டைரி வாங்கறதுல எல்லாம் ஓசியா வர்றதுதான். ஆனா குறைஞ்சது நீங்க வெளியில போய் வாங்கினீங்கன்னா ஒரு டைரி வந்து நூத்தம்பது ரூபா ஆகும். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அந்த மாதிரி கொடுக்கறவங்க கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அணுகுனீங்கன்னா, நீங்க அவங்க ஒரு கம்பெனில அவங்க வேலை செய்யறவங்க ஐம்பது பேர் இருப்பாங்க, ஐம்பது டைரி வாங்கி கொடுக்கறதுக்கு வேஸ்ட் பண்ணாதையா, ஐம்பது கீதா வாங்கிக்கூடியா, நூத்தம்பது ரூபா அவங்க வாழ்க்கையில அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு கொடுக்கலாம். இல்ல அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அந்த நபர்களை கோயில் இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட நீங்க தொடர்பு கொள்ள வைக்கலாம். பல விதத்துல புத்தக விநியோகத்தை நீங்க பங்கு கொள்ள முடியும். புத்தக விநியோகத்துல ஒரு சிலர் நேரடியா பங்கு கொள்ளலாம், பலர் மறைமுகமா பங்கு கொள்ளலாம். பல பக்தர்கள் மறைமுகமா புத்தக விநியோகத்துல பங்கு கொள்ளலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல ஏதாவது பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சிகளோட தொடர்பு படுத்தலாம். சில நேரங்கள்ல சில பக்தர்கள் இங்க வந்து சொல்றது உண்டு, பிரபு அங்க பெருமாள் கோயில்ல கொடை வருது, நம்மளும் போலாம், நம்ம போய் அங்க புத்தக விநியோகம் பண்ணலாம். சரி, நம்ம போலாம், நம்ம போவோம். அது ஒரு பெரிய உதவி. நேரடியா அவங்க ஒரு புத்தகம் வைக்கலாம், ரெண்டு புத்தகம் வைக்கலாம். ஆனா அந்த பக்தருடைய உதவியினால மற்ற பக்தர்கள் நிறைய புத்தகம் விநியோகம் செய்ய முடியும். இல்ல ஒரு பக்தர் வரலாம், பிரபு எனக்கு தெரிஞ்சவர் அவர் பெரிய ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம அணுகுனோம்னா ஒரு ஆயிரம் புக்கு இரண்டாயிரம் புக்கு விற்கலாம், இல்ல ஒரு நூறு புக்கு இருநூறு புக்கு விற்கலாம். அத்தகைய நபரை நம்ம அணுகலாம்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அத்தகைய நபரை நம்ம அணுகலாம். இல்லையா, எதுவும் முடியலையா, இன்னும் சொல்ல எந்த விதத்துல வேணாலும் ஒருத்தர் பங்கு கொள்ளலாம். புத்தக விநியோகத்துல இருக்கக்கூடிய பக்தர்களை உற்சாகப்படுத்தலாம். அதுவே ஒரு பெரிய சேவை. பல பக்தர்கள் புத்தக விநியோகத்தை ஈடுபடுவாங்க. பல நேரங்களில் நம்ம செய்யறது உண்டு. இங்க நமக்கு அதுக்கான வசதிகள் இல்லை. இருந்தாலும் பல கோயில்களில் நம்ம என்ன பண்ணோம்னா, சிறிய கோயில்களில் புத்தக விநியோகத்துக்கு கோயில் இருக்கவங்க எல்லாரும் போயிடுவாங்க. கோயில் இருக்கவங்க எல்லாரும் புத்தகத்தை விநியோகம் பண்றதுக்கு போயிடுவாங்க. வெளியில இருந்து காங்கிரேஷன் பக்தர்கள் யாரு கோயிலுக்கு, அதாவது புத்தக விநியோகத்தை நேரடியா போகலையோ, அவங்க வந்து கோயில்ல பூஜை பண்றது, சமைக்கிறது, இதெல்லாம் பார்த்துப்பாங்க. அப்ப அந்த பக்தர்கள் போய் புத்தக விநியோகத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி உதவி பண்ணலாம் பல விதத்துல. நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு விதத்துல நீங்க உங்களை எல்லா நீங்க எல்லாரும் இந்த புத்தக விநியோகத்துல பங்கு கொள்ளுங்க. அப்படி பங்கு கொள்றதன் மூலமா ஸ்ரீல பிரபுபாதருடைய அளவற்ற கருணையை நம்ம பெறுவோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணை அளவற்றது. அந்த கருணையை அவர் நமக்கு வாரி கொடுக்கிறார். வாங்கிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அது மாதிரி நம்ம இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இந்த மாதம் முழுக்க இப்ப நாளைக்கு காலையில இங்கிருந்து கோயில் பக்தர்கள் மற்றும் வெளியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் பேரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போறோம். திருவண்ணாமலையில் அங்கே பெரிய கார்த்திகை தீபம், 10 லட்சம் பேருக்கு மேலே தான் வருவாங்க, கம்மியாக வரமாட்டாங்க. அங்கே போய் எல்லா பக்தர்களும் புத்தக விநியோகத்தில் ஈடுபடலாம். அங்கே 1000 பக்தர்கள் வந்தாலும் புத்தக விநியோகத்தில் ஈடுபடலாம். இங்கே இருக்கிறவங்க 100 பேரும் போனாலும் புத்தக விநியோகிக்கலாம். எத்தனை பேர் போகிறோமோ அவ்வளோ புக்கு விற்கலாம். இந்த புத்தக விநியோகங்கிறது இன்னொரு சிலர் என்ன தெரிஞ்சுப்பாங்கன்னா, புத்தக விநியோகம் இதனால என்ன நமக்கு பலன், நமக்கு என்ன பணம் வருமா, இந்த புத்தக விநியோகத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம், பணத்துக்காக பண்றது கிடையாது புத்தக விநியோகம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சில பக்தர்கள் சொல்லலாம், பிரபு என்ன பிரபு 10 புக்கு தானே பிரபு, நான் பணம் கொடுத்துட்றேன் பிரபு, அதனால என்ன லாபம் வருமோ அதை நான் கொடுத்துட்றேன் பிரபு. அது கிடையாது பணத்துக்காக. புத்தக விநியோகம் அப்படிங்கிறது நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திக்க முடியும். ஏன்னா இது ஆச்சாரியருக்கு பிடித்தமான ஒரு செயல், ஸ்ரீல பிரபுபாதருக்கு பிடித்தமான ஒரு செயல். ஸ்ரீல பிரபுபாதர் திருப்தி அடையும் போது நம்மளும் திருப்தி அடைய முடியும். ஏன்னா கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார், அதனால நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும். ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்துறதுக்காகவும், குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சாரியர்களையும் திருப்திப்படுத்துறதுக்காகவும் நம்ம இந்த புத்தக விநியோகத்தில் ஈடுபடுறோம். வேற எந்த நோக்கம் எதுவும் கிடையாது. ஓ, நான் வந்து 100,000், நான் வந்து 100 புக்கு வித்தா எனக்கு வந்து என்னை எல்லாரும் போட்டுருவாங்க அப்படின்னு கிடையாது. பிரபுபாதர் போட்டணும், மற்ற பக்தர்கள் பார்க்கலாம பார்க்கலங்கிறது, பிரபுபாதர் நம்மளை அவர் பார்க்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி. சில பிரபுபாதரை திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்ததாக கருதப்படும். அதனால உங்கள் எல்லார்ட்டையும் நான் மீண்டும் என்ன வேண்டி கேட்டுக்கிறோம்னா, தயவுசெய்து நீங்கள் சில பிரபுபாதருடைய இந்த புத்தகங்களை குறைஞ்சது இந்த 1 மாசமாவது தீவிரமா விநியோகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? எப்படி இருக்கும்னா, நீங்க சொன்னீங்க பல பேர் பல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்குலாம் நேரம் இருக்காது. சரி, உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள் பல இடங்கள்ல விநியோகம் செய்யப்பட இருக்கு. லட்சக்கணக்கான புத்தகங்கள், கோடிக்கணக்கான புத்தகங்கள் விநியோகிக்கப்பட இருக்கு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்துல. குறிப்பா எல்லா நாட்கள்லையும் போயிட்டே இருக்கும், டிசம்பர் மாதத்தை கொஞ்சம் அதிகமா போகும். ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள் எப்படிப்பட்டதுன்னா டைம் பாம் மாதிரி. நான் இது வந்து காலத்துக்கு வெடிக்கக்கூடிய அணுகுண்டு, எப்ப வெடிக்கும்னு தெரியாது. போட்டு வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. எல்லார் வீட்லையும் கொண்டு போய் குண்டு போட்டு வந்துடலாம். ஒவ்வொரு வீடு உலகத்துல எல்லார் வீட்லையும் குண்டு போட்டுடலாம். அந்த குண்டு எப்ப வெடிக்குதோ வெடிக்கட்டும். அவன் அங்க ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, எந்த தொழில இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் கொண்டு போய் குண்டை போட்டு வந்துடலாம். குண்டு புஷ் ஆகாது, கண்டிப்பாக வெடிக்கும். பிரபுபாதருடைய புத்தகம் கண்டிப்பாக வெடிக்கும். ஒரு நாளில் ஒரு நாள் வெடிக்கும். இது நம்மளுடைய வேலை, குண்டை போட்டு வந்துடலாம். அது வெடிக்கும் போது வெடிக்கும். எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்தி நீங்கள் புத்தகங்களை வெளியில் விநியோகம் பண்ணுங்க.